நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் அன்புஜெய் அவர்களே.
வணக்கம் ரைசல் அவர்களே.
இப்போ சாதாரண மருந்துகளை எல்லாம் வாங்கி நாம் வந்து சேமிக்கக்கூடாது, குவிக்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் சொல்லிட்டு இருந்தால் கூட மக்கள் வந்து வாங்கி குவிச்சிட்டு இருக்கிறாங்க, அல்லது வாங்கி கொஞ்சமாவது வச்சுக்குவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. அப்படியான ஒரு அவசியம் இருக்கா, தேவையா?
இந்த ஊரில் நமக்கு அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நமக்கு இங்கே வந்து நிறைய கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் கேன்பராவில், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்தில் வந்து அவங்க கீழே தெரப்பிட்டிக் குட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க வந்து மருந்து தயாரிக்கிறது, விநியோகம் எல்லாத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து மருந்து தட்டுப்பாடு இருந்ததுன்னா, தட்டுப்பாடு வரும்னு தெரிஞ்சால் அந்த மருந்து கம்பெனி, அதை இந்த ஊரில் நமக்கு விநியோகம் பண்ணுற மருந்து கம்பெனியோ இல்லை அதை வாங்கி விற்கிறவங்களோ தட்டுப்பாடு வரும்னு தெரிஞ்சால் முன்னாடியே தேதியை சொல்லணுன்ற ஒரு சட்டம் இருக்குது. தட்டுப்பாடு வரும்னு ஒரு அபிப்பிராயம் இருந்தால் கூட, இது பண்ண இப்போ வந்து ஒரு ரா மெட்டீரியல் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு நிலம் வந்தாக முன்னாடியே சொல்லணும் டிஜிஏவுக்கு இந்த மருந்துக்கு தட்டுப்பாடு வரும்ட்டு. அப்போ டிஜிஏ வந்து வேற ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து வேற எங்கேயாவது கொண்டு வரது அந்த மாதிரி முயற்சி செய்வாங்க. அதனால அந்த இது வந்து மார்ச் 2வது வாரம் வர இந்த வருஷம் எதுவுமே டிஜிஏவுக்கு யாரும் சொல்லலை, எந்த மருந்து கம்பெனியும் சொல்லலை. அதனால உண்மையான தட்டுப்பாடு இல்லை. நமக்கு இப்போ தெரிகிற தட்டுப்பாடுன்னு வந்து நம்மளா உருவாக்கின தட்டுப்பாடு. அதே மாதிரி பொதுமக்கள் வந்து நிறைய மருந்துகளை வாங்குறதால அந்த தட்டுப்பாடு.
சரி, இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் அச்சத்தில் தான் இருக்கிறாங்க, இப்போ தட்டுப்பாடு வந்துடுமோ அப்படின்னு. அப்படி அவங்க நினைக்கிற மாதிரி ஏன் அது உண்மையான தட்டுப்பாடாக இருக்கக்கூடாது?
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உண்மையான தட்டுப்பாடாக இருந்தாக்கா இந்த மருந்து கம்பெனிகளுக்கு தெரியும். இந்த மாதிரி திடீர்னு எல்லாரும் வாங்க இருந்தால அப்போ தான் மறுபடியும் இப்போ வந்து திருப்பதி குட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டிஜிஏவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஃபார்மசிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்டாக் இல்லாமல் போகுது அப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அப்போ தான் இந்த இது இது மாதிரி மக்கள் நிறைய வாங்குது. ஏன்னா முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும் பாருங்க, இந்த மாதத்தில் இந்த மாதிரி மருந்துலாம் எவ்வளோ விற்குது அப்படின்றது ஒரு இது இருக்கும், கணக்கு வச்சு இருப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும் கவர்மெண்ட்ல. அந்த மருந்தோட இது போன மாதம் வந்து 1000 யூனிட் தான் விற்றுருக்காங்க, இந்த மாதம் பார்த்தா 2000 யூனிட் விற்றுருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு வியாதி வரல, டாக்டர்கிட்ட போனவங்க அந்த வியாதி உள்ளவங்க போகல அப்படின்றது சரி, அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க.
இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் அவங்க தயாரித்து வருகின்ற மருந்துகளுக்கு தட்டுப்பாடு வரும் அப்படிங்கிற மாதிரி உள்ளதை டிஜிஏக்கு சொல்லுவாங்க. சரி, நமக்கு அது எப்படி தெரிய வரும் இந்த மருந்துக்கு தட்டுப்பாடு இருக்குது வரப்போகுது அப்படின்னு?
நமக்கு அந்த மாதிரி இது பண்ணதும் அது வந்து டிஜிஏ அவங்க இணையதளத்தில் போடுவாங்க. அந்த இணையதளத்தில் வந்து tga.gov.au அந்த இணையதளத்தில் போயிட்டு நம்ம வந்து மெடிசன் ஷார்ட்டேஜ் அப்படி இல்லை மெடிசன் ஷார்ட்டேஜ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு தேடினோம்னா என்னென்ன மருந்துலாம் ஷார்ட்டேஜில் இருக்குது, அது தட்டுப்பாடில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட்டே வரும் இருந்ததுனாக்கா. அதில் வந்து அந்த மருந்தோட பேர் இருக்கும், அப்புறம் மருந்துக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லுவோம், ஆஸ்டார் ஆஸ்டெல்னு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் இருக்கும். அப்புறம் அந்த மருந்து எப்போ திரும்ப கிடைக்கும், ஸ்டாக் எப்போ கிடைக்கும்ன்றதுக்கும் டேட் இருக்கும், ஒரு டென்டேட்டிவாக டேட் இருக்கும். இப்போ வந்து August 1st மருந்து அந்த வர்றது எதிர்பார்க்குறாங்க மேனுஃபேக்சரர், மருந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அந்த தேதி வந்து அதில் இருக்கும், அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
சரி, இப்போ பொதுமக்கள் வந்து அதிகமாக வாங்குறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது இல்லையா? பொதுமக்கள் வாங்குறத வந்து டிஜிஏல தடுக்க முடியுமா, ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா?
நிச்சயமாக முடியும். இப்போ எடுத்திருக்காங்க, இப்போ அந்த மாதிரி ஒரு இதுவும் எடுத்திருக்காங்க. எப்படின்னாக்கா இப்போ வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது டாக்டரோட சீட் வாங்கி இப்போ வாங்குறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து 1 மாதம் தான் கொடுக்கணும் ஒரு தடவை. அப்புறம் வந்து அந்த வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறது வந்து அவங்களுக்கு கணக்கில் இருக்கும், கம்ப்யூட்டரில் கணக்கில் இருக்கும். மிஸ்டர் ராஜின்ற வந்து வாங்கியிருக்காருன்னு வச்சிங்களேன், அவர் வந்து இந்த தேதியில் வாங்கியிருக்காருன்னு இருக்கும். அவர் வந்து அடுத்து இடையில ஒரு 10 நாளில் வந்து கேட்டாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இது வந்து 1 மாதத்துக்கு கொடுத்த மருந்து இவர் 10 நாளில் வராருன்ட்டு. அப்போ இல்லை நீங்கள் இன்னும் 20 நாள் கழிச்சுவாங்க, இல்லை 15 நாள் கழிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசனில் அது முடியும். ஆனால் இப்போ நம்மளா போய் வாங்கிக்கிற மருந்து இல்லை ஃபார்மசிஸ்டாக அவங்க கொடுக்குற மருந்து இருக்கு பாருங்கள், அதுக்கு வந்து கண்ட்ரோல் இப்போ வச்சுட்டாங்க. இப்போ ஒரு பாட்டில் தான் இப்போ வந்து நம்ம வந்து எனக்கு வந்து இந்த காஃப் மெடிசன் வேணும்னா 1 பாட்டில் தான் நான் வாங்க முடியும்.
அதாவது முன்னாடியெல்லாம் கட்டுப்பாடு இல்லாத சில மருந்துகளுக்கு, அதாவது ஓவர் த கவுண்டர் சீட் இல்லாமல் வாங்கக்கூடிய மருந்துகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் வந்திருக்குன்னு சொல்லுங்க.
புதிய கட்டுப்பாடு மிந்தியில் வந்து 3-4 பாட்டில் கூட பாக்ஸ் கூட நீங்கள் வாங்கி வரலாம் பேரஸும். இப்போ நீங்கள் வந்து ஊருக்கு போறீங்கன்னாக்கா 4 பாக்ஸ் கூட வாங்கி போவாங்க சில பேர், இங்கே வந்து குவாலிட்டி நல்லா இருக்குன்ட்டு. இப்போ அது முடியாது.
சரி, இப்போ சில மருந்துகளுக்கு கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, எந்த மாதிரியான மருந்துகளுக்கெல்லாம் வந்து கட்டுப்பாடுகள் இருக்குது?
அது வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுப்போக்கு, நம்ம டயரியாவுக்கு சாதாரண டயரியாவுக்கு இது பண்ணுற மருந்துகள், ஆஸ்துமாவுக்கு இது பண்ணுற மருந்து, அலர்ஜி ஒவ்வாமைக்கு இது பண்ணுற மருந்து, இருமல் சளி அந்த மாதிரி மருந்து, இப்ப வந்து ரீசெண்டா வந்து ஆஸ்பிரின், பாராஸ்டமால் அந்த மாதிரி மருந்து கூட கட்டுப்பாடு கொண்டுட்டாங்க. நீங்க பார்மசில போயிட்டு ஒரு பாக்ஸ் மேல நீங்க பார்மசி அது பாராஸ்டமால் எடுத்தீங்கன்னா அந்த செக் இன் கவுண்டர் நீங்க பே பண்ணும்போது அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒண்ணுதான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க.
சரி, இப்போ வந்து கொரோனா தீர்வு அல்லது இது வந்து இந்த மருந்து குணம் ஆகும் அப்படியெல்லாம் பில்டப் பண்ணி கூட நிறைய விளம்பரங்கள் வருது. அப்படி தீர்வுகள் இருக்கிறதா பலர் நம்புறாங்களே.
உண்மையான தீர்வுகள் இல்லை, ஆனா இங்கேயும் சில பேர் வந்து சில மருந்து கம்பெனிங்க வந்து அதுக்கு விளம்பரம் பண்ணிருக்காங்க. இந்த கிருமி நாசினிகள் இப்போ ஆன்டிசெப்டிக் அந்த மாதிரிலாம் இருக்கு, அதே மாதிரி நேச்சுரல் மெடிசன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மெடிசன்லாம் சில கம்பெனிங்க வந்து இது கொரோனாவுக்கு தொற்று தடுக்கும் இல்ல குணப்படுத்தும் அப்படின்ட்டு விளம்பரம் பண்ணிருக்காங்க. அந்த விளம்பரங்களை நம்பாதுன்ட்டு டிஜிஏவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்படி விளம்பரம் செய்யற கம்பெனி மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு டிஜிஏ சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்துல இப்ப வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம இங்க ஆக்சிமெட் ஆஸ்திரேலியான்னு ஒரு கம்பெனி வந்து அவங்க வந்து ஆக்சிஜன் தெரப்பி சேம்பர்னு ஒண்ணு பண்றாங்க, மெடிக்கல் டிவைஸ்ன்றதுல வரும், அது வந்து கொரோனாவுக்கு உதவும் அப்படின்ட்டு அவங்க அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து தவறான அட்வர்டைஸ்மெண்ட். அந்த கம்பெனிக்கு டிஜிஏ வந்து $63,000 ஃபைன் போட்டிருக்காங்க.
இப்ப வந்து ஒரு குறிப்பாக ஒரு மருந்தை பற்றி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த குளோரோக்வின்னு சொல்றாங்கல்ல, இந்த குளோரோக்வின் மருந்து வந்து கொரோனா தொற்றுக்கு உகந்த மருந்து, அது தீர்வுக்கு உதவும் அப்படின்னு எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல எல்லாம் பார்க்க முடியுது. நிறைய பேர் அப்படி பேசுகிறதையும் வந்து நம்மளால கேட்க முடியுது. உண்மையா என்ன?
அது உண்மை இல்லைன்னு தான் டிஜிஏ அவங்க பெற்றிருக்காங்க. அந்த குளோரோக்வின்ன்றது வந்து மலேரியாவுக்கு, முக்கியமா வந்து மலேரியாவுக்காக இது பண்ண மருந்து. அது வந்து இப்ப வந்து ரூமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் உபயோகப்படுத்துறாங்க. அது ரெண்டு தான் நம்ம வந்து இங்க வந்து டிஜிஏ வந்து அது ரெண்டுக்கு தான், அந்த ரெண்டு வியாதி அந்த இதுக்கு தான் அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து குளோரோக்வின் வந்து ஹைட்ராக்சி குளோரோக்வின் இருக்கு, அது வந்து கொரோனாவுக்கு கிடையாது, அந்த நோய்க்கு வந்து பரிந்துரைக்கப்படலை, அதனால அதை பயன்படுத்துவ தவிர்க்கணும்னு டிஜிஏ சொல்லியிருக்காங்க.
ஆனா மற்ற நாடுகள் எல்லாம் குளோரோக்வினை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்லாம் செய்திகள் வருகின்றன, இல்ல நீங்களும் கூட பாத்திருப்பீங்க?
ஆமா, பார்த்தேன் நானு. அதை பத்தி ஆய்வு நடந்துட்டு இருக்கு. இப்ப குளோரோக்வின் வந்து முந்தி இந்த மாதிரி ஒரு டைப்பான வியாதிக்கு உபயோகப்படுத்திருந்தால கொரோனாவுக்கும் உபயோகப்படுமான்றது ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஆய்வு முடிவுகள் வந்து முடிவு வந்து சாதகமா இருந்தா பின்னாடி இது உபயோகத்துக்கு வரும். ஆனா சீனால ஒரு சின்ன ஆய்வு, அதாவது ஆய்வுன்றது அதுக்குன்னு ஒரு சட்டப்படி ஆய்வுகள் சில பெரிய அளவுல பண்ணுவாங்க, அது இல்லாம ஒரு சின்ன ஆய்வு பண்ணதுல அந்த மருந்து குளோரோக்வின் மருந்து உபயோகமா இருக்குதுன்ட்டு சீனால கண்டு இது பண்ணிருக்காங்க. அது உறுதி செய்யறதுக்கு பெரிய அளவுல ஆய்வுகள் செஞ்சு ஆகணும், அது இல்லாம எந்த அரசாங்கத்தையும் விட மாட்டாங்க. அந்த செய்தி வந்ததால சில பேர் அப்படி உபயோகப்படுத்தலாம்னு தோணுது. ரெண்டாவது, ரொம்ப கொரோனா முற்றிய நிலையில இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து இந்த மருந்துமே உபயோகமாகல, சரி இதை கொடுத்தாவது உயிரை காப்பாற்ற முடியுமா அப்படின்ட்டு பார்த்து அந்த உபயோகத்துல பண்ணுவாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம்.
மளிகை பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கி குவிக்கிற மாதிரி மருந்துகளையும் நம்ம ஆட்கள் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதிகமாக. அப்படி வாங்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா?
ஆமா, அது தேவையும் கிடையாது. இங்க வந்து நமக்கு நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி ஆஸ்திரேலியாவில வந்து தட்டுப்பாடு வரும்னு தெரிஞ்சா உண்மையில வெளியில திரப்பிட்டு வச்ச டிஜிஏவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபார்மசிங்களுக்கும் அவங்களுக்கு நிச்சயமா தெரியும் இந்த மாதிரி தட்டுப்பாடு வரப்போகுதுன்ட்டு. இப்ப வந்து தட்டுப்பாடு வந்து அவங்களுக்கு தெரியாம போறது காரணம், ஃபார்மசிக்கு தெரியாம போனது நிறைய பேர் நிறைய வாங்கினதாக வந்த பிரச்சனை தான். அதனால நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை. இப்பத்திக்கும் எதுக்கும் தட்டுப்பாடு இருக்கிறதா வெளியில தெரியல. எந்த கம்பெனி வந்து எங்க இதுல மருந்து தட்டுப்பாடு வரும்னு சொல்லலை இதுவரை. அதனால நம்ம அதை பத்தி பயப்படாம இருக்கலாம், மக்கள் பீதி அடையாம இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
மிக்க நன்றி அன்பிஜய் அவர்களே. நாம ஒரு அசாதாரணமான ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்கிறோம், இந்த தேவையான நேரத்துல வந்து மிகவும் உபயோகமான தகவலை சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி அன்பிஜய் அவர்களே.
நன்றி ரேசல் அவர்களே. உங்களுக்கும் SBS வானொலி நிலையத்துக்கும் பொதுமக்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.